பகவத்கீதை உண்மையிர்வில் அத்தியாயம் 5 கர்மயோகம் கிருஷ்ண உணர்வில் செயல் 2வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச சந்நியாச கர்ம யோகச்ச நிஶ்ரேயத கராஹோ கர்ம சந்நியாசா கர்ம யோகோ விசிஷ்யதே. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவசு அபயச்சரண் அரவிந்த் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாத், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரிய. புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் பதில் உரைத்தார், செயலை துரத்தல் பக்தியுடன் செயல்படுதல் இரண்டுமே முக்திக்கு ஏற்றதாகும். ஆனால் இவை இரண்டில் செயலை துறப்பதை விட பக்தி தொண்டில் செயல்படுவது சிறந்ததாகும். பொருளுரை: புலனுகர்ச்சியை தேடும் பல நோக்கு செயல்களே பௌதிக பந்தத்திற்கு காரணமாகும். உடல் சௌகரியத்தின் தரத்தை அதிகரிக்கும் நோக்கத்துடன் செய்யப்படக்கூடிய செயல்களில் ஒருவன் ஈடுபட்டு இருக்கும் வரை அவன் பல்வேறு வகையான உடல்களை மாற்றுவதும் அதனால் பௌதிக பந்தத்தை நீட்டித்துக் கொள்வதும் உறுதியாகும். ஸ்ரீமத் பாகவதம் 5வது காண்டம் 5வது அத்தியாயம் ஸ்லோகம் 4-6 இதனை பின்வருமாறு உறுதிப்படுத்துகிறது. நூனாம் சமத குருத்தே விகர்ம எதீந்திரிய பிரீத்தையோ ஆப்டு நோத்தி நசாது மன்னே யசாத்மனோயம் அசன்னதி கிளேஷதாஷ தேக பராபவத் தாவத் அபோத ஜாதோ யாவன்ன ஜிக்ஞாசத ஆத்ம தத்துவம் யாவத் கிரியா தாவத் இதம் மனோவை கர்மாத்மகம் ஏன ஷரீர பந்தம் ஏவம் மன கர்ம வசம் பிரயுக்தே அவித்யாத்மன் யுபதீயமானே பிரீத்தீர்ண யாவான் மை வாசுதேவ ந முச்சதே தேக யோகேன தாவத். மக்கள் புலனுகர்ச்சியில் பித்து பிடித்து அலைகின்றனர். கடந்த காலத்தில் செய்த பல நோக்கு செயல்களின் விளைவே முழுக்க முழுக்க துன்பத்துடன் கூடிய தற்போதைய உடல் என்பதை அவர்கள் அறியவில்லை. இவ்வுடல் தற்காலிகமானது என்றாலும் பல்வேறு விதங்களில் இது எப்போதும் தொல்லை கொடுத்து கொண்டுள்ளது. எனவே புலனுகர்ச்சிக்காக செயலாற்றுவது நல்லதல்ல. ஒருவன் தனது உண்மை நிலையினை பற்றி வினவாத வரை அவனது வாழ்க்கை தோல்வியுற்றதாக கருதப்படுகிறது. அவன் அந்த உண்மை நிலையினை அறிந்து கொள்ளாத வரை பல நோக்கு செயல்களை புலனுகர்ச்சிக்காக செய்தாக வேண்டும். மேலும் புலனுகர்ச்சி என்னும் உணர்வில் ஒருவன் மூழ்கியுள்ள வரை அவன் தனது உடல்களை மாற்றிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். மனமானது புலநோக்கு செயல்களில் மனமானது பல நோக்கு செயல்களில் மூழ்கியிருந்தாலும் சரி, அறியாமையினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, வாசுதேவரின் பக்தி தொண்டின் மீதான அன்பை வளர்த்தல் அவசியம். அவ்வாறு செய்தால் மட்டுமே பௌதிக வாழ்க்கை என்னும் பிணைப்பிலிருந்து வெளியேற வாய்ப்பு கிட்டும். எனவே முக்தி அடைவதற்கு ஞானம், தான் இந்த ஜட உடல் அல்ல ஆன்மீக ஆத்மா என்ற அறிவு மட்டும் போதுமானதல்ல. ஆன்மீக ஆத்மா என்ற நிலையில் செயலாற்ற வேண்டும், இல்லையே பௌதிக பிணைப்பிலிருந்து தப்பிக்க முடியாது. கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்கள் பலனை நோக்கி செய்யப்படுபவை அல்ல. முழு ஞானத்துடன் செய்யப்படும் அச்செயல்கள் உண்மை ஞானத்தின் முன்னேற்ற பாதையை பலப்படுத்துகின்றன. ஆனால் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடாமல் வெறுமனே பல நோக்கு செயல்களை துறக்கக்கூடிய கட்டுண்ட ஆத்மாவின் இதயம் உண்மையில் தூய்மை அடையாது. அவ்வாறு இதயம் தூய்மையடையாத காரணத்தால் அவன் மீண்டும் பல நோக்கு தளத்தில் செயல்பட வேண்டி வரும். மறுபுறம் கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்கள் பல நோக்கு செயல்களின் விளைவுகளிலிருந்து ஒருவனை தானாக விடுபட செய்வதால் அவன் பௌதிக தளத்திற்கு இறங்கி வர வேண்டிய அவசியமே இல்லை. எனவே கிருஷ்ண உணர்வில் செயல்படுவது எக்கணமும் வீழ்ச்சியடையலாம் என்ற அபாயத்துடன் கூடிய துறவை காட்டிலும் எப்போதும் மேலானதே ஆகும். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி தனது பக்தி ரசாமிருத சிந்துவில் உறுதி செய்துள்ளபடி கிருஷ்ண உணர்வற்ற துறவு பூரணமானதல்ல. பிரபஞ்சிகத்தையா புத்தியா ஹரி சம்பந்தி வஸ்துனா முமுக்ஷிபி பரித்தியாகோ வைராக்கியம் பல்கு கற்கே. முக்தியடைய விரும்பும் நபர்கள் பரமபுருஷ பகவானுடன் தொடர்புடைய பொருள்களை பௌதிகமாக எண்ணி துறக்கின்றனர். எனவே அவர்களது துறவு முழுமையானதல்ல என்று கூறப்படுகிறது. இருக்கக்கூடிய அனைத்தும் இறைவனுக்கு சொந்தமானது என்பதால் யாரும் எதன் மீதும் உரிமை கொண்டாடக் கூடாது என்னும் ஞானத்துடன் கூடிய துறவு முழுமையானதாகும். உண்மையில் யாருக்கும் எதுவும் சொந்தமில்லை என்பதை ஒருவன் உணர வேண்டும். அவ்வாறு உணர்ந்த பின்னர் துறவு என்ற கேள்விக்கு எங்கு இடம்? அனைத்தும் கிருஷ்ணருடைய சொத்து என்பதை அறிபவன் எப்போதுமே துறவில் நிலை பெற்றுள்ளான். அனைத்தும் கிருஷ்ணருக்கு சொந்தமானது என்பதால் அனைத்தையும் அவரது தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும். கிருஷ்ணவுணர்வில் செய்யப்படும் இத்தகு பக்குவமான செயல் மாயாவாத பள்ளியைச் சார்ந்த சன்னியாசிகளின் எத்தகைய செயற்கையான துறவையும் விட பன்மடங்கு சிறந்ததாகும். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் பதில் உரைத்தார். செயலை துரத்தல், பக்தியுடன் செயல்படுதல் இரண்டுமே முக்திக்கு ஏற்றதாகும். ஆனால் இவை இரண்டில் செயலை துறப்பதை விட பக்தி தொண்டில் செயல்படுவது சிறந்ததாகும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசித்துக் கொண்டு வர, கீதையினுடைய உபதேசம், கீதையை கேட்கிறது அப்படிங்கிறது ஏதோ உட்கார்ந்து யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க கடகடகடன்னு கேட்டு இருக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. பகவத்கீதையை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கொடுக்கும்போது அதுல எதெல்லாம் சந்தேகம் வருதோ அது எல்லாத்தையும் அர்ஜுனன் அப்பப்ப கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்கிறார். உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா மொத்த பகவத்கீதையும் இரண்டாவது அத்தியாயத்துல முடிஞ்சு போயிடுது. ஆனா இரண்டாவது அத்தியாயத்தோட மட்டும் பகவான் கிருஷ்ணன் முடிச்சிருந்தாருன்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் விடை காணப்படாமலே இருக்கும். அர்ஜுனன் பகவத்கீதையை கேட்டுட்டு உடனே தெளிவு பெற்று விடுகிறான், உண்மைதான். இருந்தாலும் அர்ஜுனனுடைய தெளிவு உடனடியாக வெளிப்படவில்லை. அர்ஜுனன் பல்வேறு சந்தேகங்களை கேட்கிறான், நிறைய சந்தேகம் கேட்கிறான் அர்ஜுனன். கிருஷ்ணா நீ இப்படி சொன்ன, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இரண்டாவது அத்தியாயத்திலே அர்ஜுனுடைய கேள்வி எல்லாம் ஆரம்பிச்சு, இரண்டாவது அத்தியாயத்தினுடைய இறுதியிலேயே அர்ஜுனன் கேள்வி கேட்பான், ஓ கிருஷ்ணா நீ புத்தி யோகத்துல ஒருத்தன் செயல்பட வேண்டும் சொல்ற, புத்தி யோகத்துல செயல்படக்கூடியவன் எப்படி இருப்பான், எப்படி நடப்பான், எப்படி பேசுவான், எப்படி அமர்வான், இப்படி கேள்விகளை கேட்கிறான். அதன் பிறகு மூன்றாவது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலையும் அர்ஜுனனுடைய கேள்வியின் அடிப்படையில தான் அந்த அத்தியாயம் மொத்தமே ஓடும். நான்காவது அத்தியாயமும் அதே மாதிரிதான், அர்ஜுனன் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை வைத்து அதுக்கு பகவான் கிருஷ்ணர் நிறைய விளக்கத்தை ஒன்னொன்னா சொல்லிட்டே போயிட்டு இருக்கார். அவர் சொல்ற விளக்கத்தை அர்ஜுனன் இன்னொரு கேள்வியை கேட்பான். இப்படியே பகவத்கீதையானது 18 அத்தியாயங்களா போகும். அப்படி பகவத்கீதை 18 அத்தியாயங்களா விரிவுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினாலதான் கீதையானது எல்லா சந்தேகத்துக்கும் ஒருத்தனுக்கு விடை கொடுக்கும். மற்ற உபநிஷத்துகள், வேதாந்த சூத்திரம் இதெல்லாம் படிச்ச ஒருத்தன் கொஞ்சம் தெளிவடையாத நிலை இருக்கும். ஆனா பகவத்கீதையில அர்ஜுனன் கேள்விகள் கேட்ட காரணத்தினால எல்லா விஷயங்களும் இங்க தெளிவுபடுத்தப்பட்டது. அது மாதிரி இந்த 5 அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகத்துல அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ணா புனர் யோகம் ச சம்சி அர்ஜுனன் கேக்குறான், சுனிச்சிதம், மிகவும் தெளிவா எனக்கு சொல்லு. என்ன சொல்லுங்க? சந்நியாச கர்மனா செயல்களை எல்லாம் துறக்கிறதா, இல்ல யோகம் அல்லது மீண்டும் புனர் யோகம், மீண்டும் செயல்களை செய்யறதா? பகவான் கிருஷ்ணர் 4 அத்தியாயத்துல நடுவுல சொல்ற, ஏ கிருஷ்ண, ஏ அர்ஜுனா, நீ எல்லா செயல்களையும் துறந்து விட வேண்டும், நீ செயல்களை துறந்து செயல்பட வேண்டும், சந்நியாசம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணர் சொல்ற. அதன் பிறகு கடைசி ஸ்லோகத்துல சொல்ற, ஏ பாரதா எழுந்து போர் புரிவாயாக. அர்ஜுனன் இங்க உடனே குழம்புறான், உடனே கேள்வி கேட்கிறான், ஐயோ கிருஷ்ணா செயல்களை எல்லாம் துறக்கணும்னு சொன்ன, சந்நியாச கர்மனா எல்லா கர்மங்கள் எல்லாம் துறந்துடணும் சொன்னேன். சரி, ஆனா திடீர்னு மறுபடியும் இப்ப வந்து எழுந்து போரிடுவாயாகங்கிற ஆதிஷ்டோ உத்திஷ்ட பாரத, எந்திரிச்சு போரிடு உக்காந்துட்டு இருக்கார் கிருஷ்ணா. என்னப்பா நீ முதல்ல என்கிட்ட நீ என்ன சொன்ன, கர்ம சந்நியாசம், சந்நியாசம் கர்மனா கிருஷ்ணா, செயல்களை துறந்து விட சொன்னார். இப்ப மறுபடி செயல்பட சொல்ற, நான் என்ன பண்ணும், ஏஸ்ரேய எது இருக்கிறதுலயே நலனை தரக்கூடியது, ஏதையோ இந்த இரண்டுல எது நலனை தரக்கூடியது, தன்மே புருகி சுனிச்சிதம், எனக்கு நீ தெரியப்படுத்துவாயாக, நிச்சிதம் அப்படின்னா நிச்சயமா தெளிவா சந்தேகத்துக்கு இடமில்லாம, சுனிச்சிதம் மிகவும் தெளிவாக, எனக்கு மிகவும் தெளிவா நீ எனக்கு சொல்லிக் கொடு கிருஷ்ணா. ரெண்டு சொல்ற, எது சிறந்தது? இந்த கேள்வி நம்ம அடிக்கடி எழும் மக்கள் மத்தியில. நம்ம எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு 4 வருஷம் இருக்கும், 4 வருஷம் இல்ல 3 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கோயிலுக்கு புதுசா ஒருத்தர் வந்தார். அவருக்கு கொஞ்சம் ஆன்மீகத்துல எல்லாம் பிரியம் உண்டு. வாழ்க்கையில அவர் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருந்தார், ஆன்மீகத்திலையும் கொஞ்சம் ஆர்வம் உண்டு. அதனால அவர் கோயிலுக்கு வந்தார். வந்து பார்த்தாரு, பார்த்தடி முதல் கேள்வி கேட்டார். முதல் கேள்வின்னா பேசுறதா பேசிட்டு முதல்ல அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, நான் சன்னியாசம் இருக்கணும், எப்ப எனக்கு சன்னியாசம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டார். அவருடைய எண்ணம் என்னன்னா, இந்த உலக செயல்கள் எல்லாம் நம்ம புலம்பறோம், எனக்கு சன்னியாசம் வேண்டும் அப்படின்னு நினைச்சேன். நாம சொன்னோம், இல்ல இல்ல பொறுமையாருங்க, சன்னியாசம் இருக்கிறதுக்கு என்ன அவசரம், முதல்ல நீங்க பயிற்சி பண்ண ஆரம்பி. பல நேரங்கள்ல மக்கள் குறிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில விரக்தி வரும்போது, வாழ்க்கையில தோல்வி ஏற்படும் போது இந்த உலகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நான் ஓடி போயிடலாம் அப்படின்னு நினைப்பேன். இந்த உலகத்துல எதுக்கு எனக்கு பிரச்சனை, விட்டுட்டு ஓடி போயிடலாம் நினைப்பேன். சின்ன குழந்தைகள்ல எல்லாரும் ஒரு கதை ஒன்னு படிச்சிருப்போம். ஒரு ஆடா நரி, அப்பா சிச்சி இந்த பழம் புளிக்கும், நரி எல்லாருக்கும் தெரியும் இந்த கதை. நரி போய் திராட்சை தோட்டத்துக்கு போகும், திராட்சை சாப்பிடலாம் அப்படின்னு எக்கி எக்கி பார்ப்போம், பல முறை எக்கி எக்கி பார்ப்போம், அதனுடைய முயற்சி அதனுடைய சக்திக்கு முயன்று பார்ப்போம், கடைசியில தோல்வி அடைஞ்சு தோல்வி அடைஞ்சதையும் அந்த நரி சொல்லும், சீச்சி இந்த பழம் புளிக்கும், நான் வந்து இத விட்டுட்டு போயிடுறேன், இது சரி கிடையாது. அதனால அந்த நரி கிட்ட அதே நரி உதாரணத்துக்கு அந்த கதையில வராது, அதே நரி கொஞ்ச தூரம் போனையும் அந்த நரிக்கு அந்த நரியோட கண்ணுல இன்னொரு திராட்சை தோட்டம் தென்பட்டு அங்க இருக்கக்கூடிய திராட்சை பழம்லாம் அது சாப்பிடுற அளவுக்கு இருந்ததுன்னா என்ன பண்ணும் அந்த நரி, தாராளமா நிச்சயமா சாப்பிடும். அங்க பழம் புளிச்சதே அப்படின்ட்டு இங்க போட்டுட்டு போகாது. அது மாதிரிதான் இந்த கர்ம சன்னியாசி, கர்ம சன்னியாசிகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த உலகத்துல மூக்கி திணறோம், குதிக்கிறான், எகிரி எகிரி குதிக்கிறான், இந்த உலகத்துல நான் இன்பமா இருக்க முடியுமான்னு. பணம் சம்பாதிக்கிறான், காரு பங்களா வாங்குறான், கல்யாணம் பண்ணிக்கிறான், குழந்தைகளை பெற்றுக் கொள்றான், எத்தனையோ செய்யறான். உலகத்தை எல்லாரும் என்ன செய்யறானோ எல்லாத்தையும் செய்யறான். நான் சந்தோஷமா இருக்க முடியுமா முயற்சி பண்றான். அதுக்காக பயங்கரமா முயற்சி பண்றான். அப்படி முயற்சி பண்ணும்போது ஒரு சிலருக்கு ஏதோ அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் திராட்சை பழம் மாதிரி ஏதோ கிடைக்குது. அதனால அவன் பெரும்பாலும் மக்கள் எல்லாரும் ஏதோ இருக்குப்பா இங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துடுறான் மயக்கத்துல. ஒரு சிலருக்கு அது கிடைக்க உடனே அவன் என்ன நினைப்பான், இந்த ஜட வாழ்க்கையே பீங்க, இந்த உலகத்துல வாழ்றதே பிரயோஜனம் கிடையாது. நம்ம வந்து நான் இதெல்லாம் திறந்துட்டு கோயிலே வந்து சேர்ந்துடுறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி, யார் சொல்றாங்களோ அவங்க கண்டிப்பா கோயில் வந்து சேர மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் அந்த காலகட்டத்தில் சேர மாட்டாங்க, சேர்ந்தாலும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய துறவானது உண்மையான துறவு கிடையாது. அந்த நரி எப்படி சீச்சி இந்த பழம் புளிக்கும் நினைச்சதோ அது மாதிரி இவன் என்ன நினைக்கிறான், இந்த ஜட வாழ்க்கை புளிக்கும் நினைக்கிறான். உண்மையிலே ஜட வாழ்க்கை புளிப்பானதுதான். அந்த கதையில அந்த நரி வந்து அதுக்கு கிடைக்காததுனால புளிப்புன்னு நினைச்சுக்கிட்டு, ஆனா உண்மையில என்னன்னா கிடைச்சாலும் சரி கிடைக்காதையும் சரி ஜட வாழ்க்கை புளிப்பு தான். ஆனா ஒருத்தன் இந்த ஜட வாழ்க்கையினுடைய விரக்தினால அவன் என்ன நினைக்கிறான், நான் இந்த உலகத்தை விட்டுட்டு சன்னியாசம் வாங்கிட்டு போறேன் அப்படின்னு போறான். அதுக்காக வருவோம். ஆனா உண்மையில அவனுக்கு வந்து அந்த ஆசையெல்லாம் போகல. அதனால அவன் என்ன பண்ணுவான், மறுபடியும் இன்னொரு திராட்சை தோட்டம் கண்ணப்பட்டு சாப்பிடுற அளவுக்கு இருந்ததுன்னா உடனே போய் சாப்பிடும் அந்த நரி. அது மாதிரி மறுபடியும் அவனுக்கு எப்ப புலனின்பத்திற்கான வாய்ப்புகள் வருதோ அப்ப உடனடியாக அவன் மறுபடியும் புலனின்பத்துல இருக்கான். இதான் நம்ம பார்க்கணும். அதனாலதான் பகவான் கிருஷ்ணர் இங்க சொல்றார், இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த பதத்துல, சந்நியாச கர்ம யோகச்ச நிஷேயச கதவோ. ரெண்டுமே ஒருத்தனுக்கு முக்கிய கொடுக்கும். ஒருத்தன் சந்நியாசம் எடுத்தாலும் சரி, இல்ல கர்ம யோகத்துல பக்தி தொண்டுல ஈடுபட்டாலும் சரி, இரண்டுமே ஒருத்தனுக்கு முக்கிய கொடுக்கும். இந்த இரண்டுல அந்த கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகம் விசிஷ்யது, கர்மயோகம் விசேஷமான அல்லது பக்தி தொண்டு விசேஷமான, அதாவது பக்தியுடன் செயல்படுதல். சில நேரத்தில் மக்கள் நினைக்கலாம் ஏன் கர்மயோகம் அப்படிங்கிறத இங்க ஸ்ரீல பிரபுபாதர் பக்தியுடன் செயல்படுதல்னு சொல்றார் அப்படின்னு. பொதுவா மக்கள் நினைப்பாங்க கர்மயோகம் அப்படின்னா நீ என்ன செய்ய செய்யறத செஞ்சுட்டே இருக்காரு. இந்த விளக்கத்தை நம்ம நிறைய இடத்துல கேட்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க கர்மயோகம் பண்ணணும், என்னங்க கர்மயோகம், நம்ம என்ன வேலை செய்யறோமோ செய்யற வேலையை செஞ்சுட்டே இருக்கணும். இன்னும் அழகா ஸ்லோகன் தான் சொல்லுவாங்க, செய்யும் தொழிலே தெய்வம். ஆனா செய்யும் தொழிலே தெய்வமா இருந்ததுன்னா ஏன் தெய்வ வழிபாடுனா சாஸ்திரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு, குழப்பத்து போயா பக்க பக்கமா புத்தகம் எழுதி வச்சிருக்காங்க. வேலை இல்லாமைய ஆச்சாரியர்கள் தெய்வ வழிபாட்டை பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க, முட்டாள் தான். செய்யும் சொல்லிலே தெய்வம் கேட்கறதுக்கு ஒருத்தனுக்கு அற்புதமா இருக்கும். அப்பா வேலை மிச்சம், கோயிலுக்கு போக தேவையில்ல, பூஜை பண்ண தேவையில்ல, எந்த செயலும் செய்ய தேவையில்ல, அந்த பக்கமே போக வேண்டிய அவசியமே இல்லை, வேலை மிச்சம், நான் வந்து என்ன செய்யறேனோ அதை செஞ்சுட்டு நான் பாட்டு அதுவே தெய்வம் நடத்தினோம். இதெல்லாம் வந்து மூடர்களுடைய கொள்கைகள். ஒருத்தனுக்கு கர்மயோகம்னா என்னன்னே தெரியாம கர்மயோகத்தை பத்தி நிறைய பேர் பேசுவாங்க. பல பேர் கர்மத்தை பத்தி பகவான் சொல்லும் போது ஒரு சில குறிப்பிட்ட வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அதை தவற உபயோகப்படுத்துவாங்க. அதுக்குதான் அந்த உதாரணம் சொல்லணும்னு நினைச்சேன். ஐஐடியில அவங்க வந்து ஒரு ஸ்லோகன் வச்சிருப்பாங்க, கர்மத்தை செய்தால் ஒருத்தன் வந்து அதுவே பக்குவ நிலை, கர்மத்தை செய்யறது பக்குவம், கர்மத்தினால் ஒருத்தன் பக்குவம் அடைகிறான். அவங்களை பொறுத்தளவு கர்மம்னா என்ன? நீ வந்து இங்க ஐஐடியில படிச்சு வேலை செஞ்சினா நீ வந்து பக்குவம், அதுதான் வாழ்க்கையுடைய பக்குவம் நிலை. இதுதான் மக்கள் ஒவ்வொருத்தரும் நினைச்சுட்டு இருந்தோம். என்ன சொல்ல போனா இங்க ஒருத்தர் சொன்னார், இப்ப மக்கள் மத்தியில இன்னொரு எண்ணம் என்ன இருக்குன்னா, கீதையில என்ன சொல்றது அப்படின்னு கேட்டோம்னா, படிச்சிருக்கே மாட்டான் கீதைய, ஒரு நாள் புரட்டி பார்த்துருக்க மாட்டான். ஆனா என்ன சொல்லுவான், கடமையை செய் பலனை எதிர்பாராதே. இதுதாங்க கீதையில சொல்லியிருக்கு, கீதையில சொல்லி இருக்கு இல்லைன்னு சொல்றேன். ஆனா இதுதாங்க சொல்லி இருக்குன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் கீதையை புரட்டி பார்க்கல. சரி, அடுத்து அதுலயே ஒரு கேள்வி கேட்கலாம், கடமைனா என்ன? யாருக்கும் தெரியாது கடமைனா என்னங்கிறது தெரியாது. நினைச்சிட்டு இருப்போம் நான் நாட்டுக்கு கடமையாக்குறது, இல்ல என்னுடைய வீடு வீட்டுல நான் வந்து அப்பா அம்மா பாத்துக்கிறது, அதெல்லாம் ஒரு வகையான கடமை தான் இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா உண்மையான கடமை என்னன்னு அவனுக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் அவனுடைய கற்பனையில பகவத்கீதையில கர்மயோகத்துக்கு விளக்கம் கொடுக்கும். பகவத்கீதையில பகவான் கர்மா மட்டும் சொல்லல, கர்மா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. ஆனா கர்மா அப்படின்னா இங்க கிருஷ்ணர் கர்ம யோகத்தை பத்தி சொல்றார். கர்மத்துக்கும் கர்ம யோகத்துக்கும் வித்தியாசம். மக்கள் சொல்றாங்களே, நீ பாட்டு உன்னுடைய கடமையை செஞ்சின்ற, நீ பாட்டுக்கு என்ன செய்யணுமோ வீட்டுல அதை செஞ்சின்ற அப்படின்னா அது வெறும் கர்மா. அங்க கர்ம யோகம் கிடையாது. யோகம் அப்படின்னா இணைக்கிறது. ஒரு ஜீவனை பகவானோடு இணைக்கக்கூடிய செயல் தான் யோகம். அதை ஒருத்தன் செயலின் மூலமா இணைக்கிறான். கர்ம யோகம் அப்படின்னா ஒரு சில செயல்களை செய்து அதன் மூலமா பகவான் கிருஷ்ணரோடு இணைப்பது அல்லது விஷ்ணுவோடு இணைப்பது. வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடித்து ஒவ்வொருத்தனுக்கும் என்ன கடமை இருக்கோ அந்த கடமையை அவன் செய்து அதன் மூலமா விஷ்ணுவோடு இணைக்கிறது, அல்லது அவன் கடமையை வந்து விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்காக செய்ய. இங்க வந்து ஏதோ கடமையை செஞ்சுட்டு பக்தியெல்லாம் உற்றுறதுங்கிறது கிடையாது. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லிட்டு தெய்வத்தை ஓரங்கத்தது கிடையாது. தொழிலை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கிறது கிடையாது. அத பகவான் கிருஷ்ணர் இங்க பரிந்துரைக்கிறார். அதாவது ஒருத்தன் செயல்களை துறக்கிறதுக்காக முயற்சி பண்றான் அப்படின்னா, முதல்ல சொன்ன மாதிரி பெரும்பாலும் அத்தகைய நபர்கள் பிரக்தியினால துறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். அப்படி பிரக்தியினால துறக்கக்கூடிய துறவானது நிலைச்சிருக்க, சரி பிரக்தி எல்லாம் இல்ல, உண்மையிலேயே எனக்கு இந்த பௌதிகங்கள் மேல ஆர்வம் இல்ல அப்படின்னு சொல்லி கூட ஒரு சிலர் துறக்கிறதுக்கு வருவாங்க. நம்ம பார்க்கலாம், சில பிரபுபாடாதான் பொருளுரையில சுட்டி காட்டார். மாயாவாதிகள் யாரெல்லாம் கிருஷ்ணருக்கு நேரடியா பக்தி செய்யாமல் வேறு விஷயங்கள்ல செயல்பட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் இந்த உலகம் நைத்தி நைத்தி, இந்த உலகம் மாயா, பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா, சங்கரர் சொல்லியது அதை பின்பற்றுவாங்க. பிரம்மன் மட்டும்தான் உண்மையானது, இந்த ஜெகத் பொய்யானது, அதனால இந்த ஜெகத் எங்களுக்கு வேண்டாம், இந்த ஜெகத்தை நாங்க துறந்துறோம், இந்த உலகம் எங்களுக்கு வேண்டாம், உலகத்தை நாங்க துறந்துறோம் சொல்லி துறக்கிறோம். சரி, அப்படி துறக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேரை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் இந்தியாவில, குறிப்பா இந்தியாவில மேல நாடுகள்லயும் இருக்கு. நிறைய பேர் நிறைய பேரளவிலான ஆன்மீக ஆசிரமங்கள் இயக்கங்கள் அவங்க எல்லாம் இதை சொல்லி தருவாங்க, இந்த உலகம் வந்து பொய்யானது மாயை, இதை ஒருத்தன் துறந்து விட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இல்ல அவங்க அந்த உலகத்தை துறந்தே இருப்பார், பார்க்கலாம் பெரிய பெரிய அளவுல பேர் பெற்று இருப்பார்கள் மாயாவாதிகள், இந்த உலகம் அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க மக்களுக்கு சமூக நலத் தொண்டுன்னு ஏதோ செஞ்சுட்டு இருப்பாங்க, பள்ளிக்கூடம் திறப்பாங்க, மருத்துவமனை திறப்பாங்க, இல்ல அங்கங்க ஏதாவது சமூக நலத் தொண்டு செய்வாங்க. பார்க்கலாம். இதே மாதிரி கருத்தை சொல்லக்கூடிய பல பேர், ஒருத்தர் சொல்ற எசோமத் சசோபத், எந்த பாதையை வேணாலும் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளலாம். ஒருத்தர் இந்த பக்கமும் போலாம், அந்த பக்கமும் போலாம், ரெண்டு ஒரே இடத்தை தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, ரெண்டு ஒரே இடத்தை தான் போய் சேரும் அப்படின்னா அவர் சொல்ல நீ என்ன வேணாலும் பயிற்சி பண்ணலாம், என்ன ஒரே இடத்துல தான் போய் சேரும், இந்த உலகத்தை துறக்கிறதா முடிவு அப்படின்பாரு. சரி, உலகத்தை துறக்கிறதா முடிவு அப்படிம்பாங்க, ஆனா நிறைய மருத்துவமனைகள், நிறைய பள்ளிக்கூடம், ஏன் அப்படின்னா நான் முதல்ல சொன்ன கதை அதான், சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு விட்டுறாங்க, அப்புறம் இன்னொரு இடத்துல பழம் கிடைக்கும் போது அங்க போய் மாட்டிக்கிறாங்க. மக்கள் நினைப்பாங்க, இன்னைக்கு குறிப்பா நவீன காலத்துல ஆன்மீகம் அப்படின்னா உடனே அவங்க சொல்லுவாங்க, ஆன்மீக இயக்கம்னா அன்னதானம் பண்ணணும், ஹாஸ்பிட்டல் திறக்கணும், ஸ்கூல் இருக்கணும், இதுதாங்க ஆன்மீக இயக்கம்மா. ஏன் ஆன்மீகத்துக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மூணு நாளைக்கு முன்னாடி இங்க ஒருத்தர் வந்த இந்த வழியில அப்படியே பாதிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க, நாங்க அன்னதானம் போடுறோம், எங்களுக்கு கொஞ்சம் நன்கொடை கொடுங்கன்னு வந்தாங்க. நான் கேட்டேன், ஏங்க நீங்க உங்களுடைய கொள்கை பிரகாரம் இதெல்லாம் அவசியமே இல்லையே, ஏன் நீங்க இதெல்லாம் செய்வீங்க? அவருக்கு தெரியல பதில் சொல்ல தெரியல, ஏன் இந்த ஜெக செயல்கள்லாம் செய்யணும், இது எல்லாமே பௌதிகம் அப்படின்னா என்ன பிரச்சனைனா, அவன் நினைக்கிறான் தவறா இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறான், இந்த உலகம் எனக்கு சொந்தமானது அப்படின்னு அவன் நினைச்சுட்டு இந்த உலகத்தை நான் துறக்கிறேன்னு நினைக்கிறான். அவனுக்கு இந்த உலகத்தோடு தவறா தன்னை அடையாளப்படுத்தின்றான். அவன் நினைச்சிட்டு இருக்கான், நான் இந்த உலகத்தை துறக்கின்றேன், நான் இதை வந்து துறந்துறேன், எனக்கு இது வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு வரான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனா அவன் மறுபடியும் இந்த ஜட செயல்கள்ல சிக்கிக் கொள்றான். இதுதான் நடைமுறையில நம்ம பார்க்கிறோம் எல்லா இடத்துலையும். அதனாலதான் பக்தி தொண்டோடு செயலாற்றுதல், அந்த மக்கள் எல்லாரும் எப்படி திரியறாங்கன்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபாதர் இங்க பொருளுரையில விளக்குறார். நூனம் பிரமத்த குருத்தே விகர்மா யதீந்திரிய பிரீத்தையோ ஆப்ருணோதி நசாது மன்னே யதாத்மனோயம் அசன்னபி க்ளேஷத ஆசதே. அவர் சொல்ற நூனம் பிரமத்த குருத்தே, ஒருத்தர் வந்து பிரமத்த அப்படின்னா பைத்தியம், பைத்தியம் பிடிச்சு அலையறான், பித்து பிடிச்சு அலையறான். எதுக்கு பித்து பிடிச்சு என்ன பண்றான்? விகர்மா, செய்யத்தகாத செயல் எல்லாத்தையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கான். எதுக்காக? எதீந்திரிய பிரீத்தையும், இந்திரிய பிரீத்திக்காக, இந்த புல இன்பத்துக்காக அவன் எதோ செய்யறான். அந்த புல இன்பத்துக்காக எதோ செய்து விரக்தி அடையும் போது துறக்கலாம்னு நினைக்கிறான். ஆனா அது எல்லாமே அதுவும் அதன் மூலமா அவன் ஒரு குலநின்பத்தை எதிர்பார்க்கிறான். எல்லாமே அவனுடைய குலநின்பத்துக்காக தான். அதனாலதான் சில ரூப கோஸ்வாமி சொல்ற, சில பிரபுபா பிரபஞ்சிக்கத்தையா புத்தியா ஹரி சம்பந்தி வஸ்துனா முமுக்ஷிபி பரித்தியாகோ வைராக்கியம் பல்கு கத்திய. எதெல்லாம் ஹரி சம்பந்தி வஸ்துனா, எதெல்லாம் பகவான் ஹரிக்கு சம்பந்தமான வஸ்துவோ, இதெல்லாம் மாயா, இதெல்லாம் பொய்னு நினைச்சிட்டு ஒருத்தன் துறந்தார். அததான் நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்துல ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்க, இந்த பொருள் ஹரி சம்பந்தப்பட்ட வஸ்து கிடையாதுன்னு, ஏதாவது ஒரு பொருளுக்கும் ஹரிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இந்த உலகத்துல ஏதாவது சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அவர் தான் எல்லாவற்றுக்கும் மூலம், ஜன்மாதியத்தை அவரிடமிருந்தால் எல்லாம் தோன்று, அவரே எல்லாவற்றின் மூலம். கிருஷ்ணன் கீதையில சொல்றார், என்னிடம் இருந்தால் எல்லாமே தோன்றும், அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரபாசதே. எல்லாமே கிருஷ்ணர் தான் வருது. அப்ப கிருஷ்ணருக்கு எது பிரிஞ்சிருக்க முடியும்? ஏதாவது ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஹரிசன் சொல்ல முடியாது. இந்த சம்பந்தத்தை தெரிந்து கொள்றதுதான் ஆன்மீகத்துல ஆரம்பப்படி. இந்த சம்பந்த ஞானம், பகவான் ஹரிக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், பகவான் ஹரிக்கும் இந்த ஜட பொருளுக்கும் என்ன சம்பந்தம், இதையெல்லாம் ஒருத்தன் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த சம்பந்த ஞானம் ஒருத்தனுக்கு ஆரம்பத்துல இல்லைன்னா அவன் வந்து எல்லாத்தையுமே தவறா புரிஞ்சுப்பான். எனக்கும் ஹரிக்கும் சம்பந்தம்னா அது வேற மாதிரி புரிஞ்சுப்பான். இந்த ஜடப்பொருளுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நினைச்சுப்பான். இந்த ஜடப்பொருளுக்கும் ஹரிக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு நினைச்சு இதெல்லாம் துறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இதெல்லாம் வேண்டாம், நைட்டி நைட்டி வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்கிடுவோம். வேண்டாம் வேண்டாம்னு எப்படி நீ ஒதுக்க முடியும்? தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லலாம், கடை தேங்காய் எடுத்து வலிப்புள்ள இறக்கி உடச்சான் அப்படின்னா என்ன எதுக்கு சொல்லுவாங்க? எதுக்கு சொல்லுவாங்க? ஓசியில வந்தா கூட பரவாயில்ல, யாரோடதோ ஒண்ணு அதை நீ வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்குற, சரியா? அது உன்னுடைய சொத்து கிடையாது. கடையில் இருக்கக்கூடிய தேங்காய் உன்னோட சொத்து கிடையாது. அந்த தேங்காய நீ எடுத்து பிள்ளையாருக்கு நான் உடச்சு நான் உடச்சேன்னு சொன்னா எப்படி அது அநாகரிகமா கருதுவான். அதே மாதிரிதான் இந்த உலகத்தை ஒருத்தன் துறக்கிறேன் அப்படின்னு சொன்னானா அது அநாகரிகமான. ஏன்? ஏன்னா இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளுமே உனக்கு சொந்தமானது கிடையாது, நமக்கு சொந்தமானது கிடையாது, எல்லாமே கிருஷ்ணருக்கு சொந்தமானது. நிசாவாசியம் இதம் சர்வம். இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்கோ எல்லாமே கிருஷ்ணருக்கு சொந்தமானது. ஒருத்தனுக்கு சொந்தமானதுன்னு என்ன இருக்கு? ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் வந்து இவ்வளவு செஞ்சேன், நான் வந்து இவ்வளவு கொடுத்தேன், நான் இத்தனை பேருக்கு என்னோட காசு தானம் பண்ணேன், நான் மருத்துவமனை கட்டினேன், நான் பள்ளிக்கூடம் கட்டினேன், இது என்னது 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 என்ன எதுவும் கிடையாது. என்ன இருக்கு? எதுவும் கிடையாது. உனக்கு சொந்தமானது என்ன? எதுவும் கிடையாது. ஒருத்தன் இந்த உலகத்தை பிறக்கும் போது கர்மத்தோட பிறக்கிறான், போகும்போது கர்மத்தோட போறான். சொத்து பத்து எல்லாம் கொண்டு வர்றது கிடையாது, சொத்து பத்து எல்லாம் கொண்டு போறதும் கிடையாது. அழகா மறுபடி இன்னொரு வெளியில பார்த்தோம் அப்படின்னா மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க கீதாச்சாரம்னு. அதுல ஒரு வரி சொல்லுவாங்க, எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு. அடுத்த வரி என்ன? இன்று எது உன்னுடையதோ அது நாளை மற்றவருடையது, எதற்காக நீ வருத்தப்படுகிற. அது மாதிரி ஸ்லோகம் சொல்லுவான், கேட்கறது நல்லா இருக்கும். ஒரு விதத்துல உண்மைதான், ஆனா இன்னொரு விதத்துல பார்த்தோம்னா பகவான் கீதையில அந்த மாதிரி சொல்லல. அவர் சொல்ற ஒருத்தர் கர்மத்தோட பறக்கிறான், கர்மத்தோட போறான். அதனால அந்த மாதிரியான பெயரளவுல ஒரு நாலு லைன், அது என்ன பத்து லைன் இருக்குமா, பத்து லைன கீதா சாரம் படிச்சுட்டு எனக்கு கீதை தெரியும் சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்பி ஏமாந்துடக்கூடாது. என்ன சொல்ல வரோம்னா, ஒருத்தன் கர்மத்தோட வரான், கர்மத்தோட போறான், ஆனா சொத்து பத்துல அவன் கொண்டு வர்றது கிடையாது. அது எல்லாமே கிருஷ்ணருடையது. இந்த உலகத்துல என்ன இருக்கோ அது எல்லாமே கிருஷ்ணருக்கு சொந்தமானது. அது கிருஷ்ணருக்கு சொந்தமானதுங்கிறத ஒருத்தன் எப்ப புரிஞ்சுக்கிறானோ அப்ப அவன் பக்குவமான நிலையில இருப்பான். அவன் இந்த உலக செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் சரி அவன் வந்து பாதிப்படையாமல் இருப்பான். அவன் புலனின்ப செயல்களை கைவிடுறான். அதனால உடனே ஒருத்தர் நினைச்சு விட, கிருஷ்ணர் சொல்ற செயல்களோட செயல்படணும், எதையும் துறக்க கூடாது, அதனால நான் வந்து என்னுடைய இன்பத்துல நான் அப்படியே இருப்பேன் அப்படின்னு நினைச்சுன்றா அது முட்டாளம். அதனாலதான் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அடுத்து சொல்றார், அனாஸ்வஸ்த விஷயா நிசாரம் உபயுஞ்சத்தக நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே சுத்தம் வைராக்கியம். உண்மையான துறவு அப்படிங்கிறது என்னன்னா, அனாசக்த விஷயம் எதெல்லாம் வந்து புலனின்பத்திற்கான பொருளோ அதெல்லாம் ஒருத்தன் துறக்கணும். தன்னுடைய இன்பத்திற்காக ஒருத்தன் ஒரு செயலை செய்யக்கூடாது. ஒரு செயலே ஒருத்தர் செய்யலாம். இப்ப வெளியில எத்தனையோ இடத்துல டிஸ்கோ டான்ஸ் நடனம்லாம் நடக்குது, தெருல மேல போட்டு நாலு பேர் ஆடிட்டு இருப்பாங்க, இல்ல நிறைய பேர் ஏதேதோ ஏதோ விஷயங்களுக்காக ஆடிட்டு இருப்பாங்க. இங்க கோயிலுக்கு வந்தா நம்ம பக்தர்களும் கீர்த்தனத்துல ஆடிட்டு இருக்காங்க, எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு ஒருத்தர் நினைக்கலாம். கிடையாது, ஒன்னா இருக்கலாம். நீ அங்க எதுக்காக ஆடியோ அதுக்காக இங்க ஆடினா, ஆனா அங்க வந்து ஒவ்வொருத்தரும் எதுக்கோ ஆடுறாங்க, இங்க ஒருத்தர் கிருஷ்ணருக்காக ஆடுறாங்க, அங்க வித்தியாசம். செயல் நம்ம வந்து நிறுத்தல, ஆனா அந்த செயலை கிருஷ்ணருக்காக செய்யறோம். நம்மளுடைய புலன் இன்பத்துக்காக செய்யக்கூடாது. எல்லாரும் நல்லா சாப்பிடுறாங்க, பக்தர்களும் சாப்பிடுவாங்க. ஆனா பக்தர்கள் கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தை மட்டும் எடுத்துப்பாங்க. அப்ப அவங்க தங்களுடைய புலனிம்பத்தை திறந்துடுறாங்க, அதே சமயத்துல அந்த செயலை அவங்க திறக்கணும். அப்படிப்பட்ட துறவு தான் உண்மையான துறவு. அதனால பக்தியோடு ஒருத்தன் செயலாற்றணும். பக்தியோடு செயலாற்றுதல் அப்படின்னா பகவான் கிருஷ்ணருக்காக செயலாற்றல், இந்த உலக விஷயங்களுடைய செயலாற்றுதல் வந்து அவன் விலகி இருக்கணும். அப்படி ஒருத்தன் செயல்படும் போதுதான் அவன் பக்குவமான நிலையில இருக்கான். அவன் செயல்பட்டுட்டே இருந்தாலும் சரி, நம்ம வந்து கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்யும் போது ஒருத்தர் எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு திறந்துடணும்னு நம்ம சொல்ல, எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புலன் இந்த விஷயங்களை துறக்க முடிஞ்சால் துறக்கலாம். எல்லாரும் உண்மையில துறக்கணும் புலன் இந்த விஷயங்களை. ஒருத்தர் எங்க இருந்தாலும் சரி, ஒருத்தர் இந்த உலகத்துல எந்த வகையான ஆசிரமங்கள்ல இருந்தாலும் சரி, கிரகஸ்தால் வானப்பிரஸ்தால் சன்னியாஸ் எப்படி இருந்தாலும் சரி, இல்ல எந்த விதமான சமூக நிலையில இருந்தாலும் சரி, அதாவது பிராமண சத்திரிய வைஷ்ய சுத்ரா எப்படி இருந்தாலும் சரி, அவங்க புலனின்ப விஷயங்களை துறந்தாக வேண்டும், அது அவசியம். அதே சமயத்துல ஒருத்தர் புலனின்பத்திற்கான விருப்பங்கள் இருந்தா கூட, இங்க ஸ்ரீல பிரபுபாத் பொருளுரையில் எழுதுற மாதிரி ஒருத்தர் தொடர்ந்து பகவான் கிருஷ்ணரை வழிபடணும். அப்படி பகவான் கிருஷ்ணரை வழிபடுறது மூலமா அவங்க படிப்படியா தூய்மை அடைவாங்க. கிருஷ்ணரை வழிபடல அப்படின்னா தூய்மை அடையிறது சாத்தியம் அல்ல. அதுதான் பிரபுபா இங்க எழுதுற, ஒருத்தர் பகவானை அணுகாத பட்சத்தை எப்படி தூய்மை அடைய முடியும்? அவர் நினைக்கலாம் இந்த உலகம் எனக்கு வேண்டான்னு துறக்கலாம், ஆனா தூய்மை அடையாத பட்சத்துல மறுபடி அவன் இன்னொரு திராட்சை தோட்டத்தை பார்த்து திராட்சை சாப்பிட போயிடறான். அதனால தூய்மை அடையிறது அப்படிங்கிறது அவசியம். அந்த தூய்மை அடையறதுக்கான வழிமுறை தான் நம்ம இங்க பயிற்சி செய்யக்கூடிய எல்லாமே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகாமந்திர ஜப்பா கீர்த்தனம், பகவத்கீதை உபன்யாசங்களை கேட்கறது, பிரசாதம் எடுத்துக்கிறது, பக்தர்களோட சங்கம் கொள்றது, சேவை பண்றது, இது எல்லாமே இந்த வழிமுறையை நம்ம பயிற்சி செய்யும் போது நம்ம செயல்களோடு இருக்கும், ஆனா புலனின்பத்துல இருந்து விலகி இருக்கும். இத்தகைய நிலை உயர்ந்தது சிறந்தது விசேஷத்தை பகவான் கிருஷ்ணர் சொல்றார். அந்த சிறந்த நிலையை பின்பற்றதுதான் நமக்கு உகந்தது. ஏன் நம்ம தேவையில்லாம கீழ்நிலைகளை பின்பற்றி கொண்டிருக்கணும்? ஹரே கிருஷ்ண. பகவத்கீதை உண்மையில் ஹரே கிருஷ்ண.